இஸ்லாமிய குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க சார், என்ன இன்னைக்கு திடீர்னு வந்துட்டீங்க?
ஆமா, அதாவது நானும் வெளியே போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் இன்னைக்கு ஏதோ பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, டெலிபோன் பண்ணீங்க. சரி, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா அல்லது வாங்க போகலையா அப்படிங்கறது கமெண்டி பாத்துட்டு வந்தேன். வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆளுநுடைய நிலமாட்ட இருந்தது. அதோட சரி போகல போல தெரியுது, இன்ஷால்லாஹ் தங்கச்சியை பாத்துட்டு அப்புறம் மறு வேலைகளுக்கு போகலாமா அப்படின்னு நான் வந்துட்டேமா.
ஆமா சார், அதாவது தம்பிய கூட்டிகிட்டு போகலாம்னு இருந்தேன் இன்னைக்கு, அப்புறம் பார்த்தாக்க தம்பி வேற வேலை இருக்குன்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. சரி, துணை இல்லாம நம்ம என்னத்த போறது, அடுத்த முறை பாத்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டேன். நல்ல வேலையா நீங்களும் வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு நல்ல பேச்சு துணைக்கு வந்த மாதிரி இருக்குது.
அதாவது உஸ்தா
சொல்லுங்க,
துணை இல்லாம ஒரு பெண்ணு வெளியாகுவது நல்லது இல்ல பாருங்களேன்.
ஆமா ஆமா ஆமா.
அந்த அடிப்படையில இப்ப ரசூலுல்லாஹ் கூட கடத்தெருவுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்னவாச்சும் வேணுமானதை கேட்டுட்டு போவாங்களாம்.
ஆமா,
காரணம் என்ன, அங்க பெண்ணு இருக்கிறாங்களோ ஆண் இருக்கிறாங்களோ மொத்தத்துல அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும்.
ஆமா,
அப்படிங்கிற அடிப்படையில வெளியே சென்று பொருள் வாங்க முடியாத அளவுக்கு உள்ள பெண்களும் இருப்பாங்க, வயதியெல்லாம் இருப்பாங்க, இருக்க முடியும். இத்தனை குடும்பங்களுக்கும் அது மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது.
ஆமா ஆமா,
மார்க்கமே வந்து பெண்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், பெண்கள் வந்து எந்த அளவுக்கு என்ன வேலை செய்யணும், பெண்களுடைய வேலைகள்
எங்களை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்,
அவர்கள் வந்து எப்படி பாதுகாக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு நிறைய வரலாறுகள் படிக்குது இல்லையா.
ஆமா,
அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய மாதிரியா நம்ம செய்யணும்.
அந்த அடிப்படையில
நம்ம
நீங்க வந்ததுக்கு பின்னாலதான் தங்கச்சி வெளியே போகணுன்ட்டு இருக்காங்க.
ஆமா, அதனால நானும் வெளியே போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். அவங்களும் வீட்டுல இன்னைக்கு இருக்கிறாங்க.
சரி,
தாங்களும் வந்துட்டீங்க, அப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமே. இப்ப பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான், அதாவது வீட்டினுடைய பொறுப்புகள் இருக்க அது பெண்களை சார்ந்தது.
சரி,
பெண்களை சார்ந்தத பொறுப்பா இருக்கிறதுனால பெண்களும் வந்து குடும்ப விளக்காவும் அவர்கள் திகழ்கிறார்கள். இன்று உலகம் அவர்களை பெருமைப்பட பேசப்படுகிறது, பேசுகிறது. அவர்கள் வந்து குடும்பத்தினுடைய முக்கியஸ்தர்கள், வீட்டினுடைய வேலைகளை பராமரிப்பதிலே,
குழந்தைகளை
பாதுகாப்பதிலே, கணவனுடைய பொருள்களை பாதுகாப்பதிலே, அந்த பொறுப்புக்கெல்லாம் உரியவர்கள் வந்து பெண்கள் தான். அதிகமாக ஆண்கள் வந்து வெளியிலே சென்று சாம்பாத்தியம் என்கிற அடிப்படையிலே வெளியிலே சென்று விடுவார்கள். காலையிலே வெளியிலே செல்லக்கூடிய ஆண்கள் வந்து மாலையிலே வீடு திரும்புகிற வரையும் அந்த வீட்டினுடைய பொறுப்பு பாதுகாப்பெல்லாம் பெண்களை சார்ந்தது. எனவே ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் தான் அந்த பெருமையை சேர்த்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உஸ்தாத் அவர்களே. அந்த அடிப்படையில வந்து பெண்ணுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு நம்ம செய்யணும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆணுடைய கையில இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு நம்ம வெளியே போறோம், பொருட்களை வாங்குறோம். இன்னைக்கு அவங்களே கூட்டிட்டு போகலாம், ஆனா ஒரு துணையோட கூட்டிட்டு போகணும். அதாவது ஒரு குழந்தைய வந்து தகப்பனார் கூட்டிட்டு போறது, அது ஒரு துணை. அதே மாதிரி ஒரு மனைவியை வந்து கணவன் கூட்டிட்டு போறது, அது மனைவிக்கு அவங்களுக்கு துணை.
ஒரு சகோதரிய சகோதரன் அழைச்சிட்டு போறது,
அவரு அழைச்சிட்டு, அக்காவை வந்து அண்ணன் தான் அழைச்சிட்டு போறது, தங்கச்சிய தம்பி அழைச்சிக்கிட்டு போறது, இப்படி அழைச்சிக்கிட்டு ஒரு துணையோட போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா போயிருது.
அந்த அடிப்படையில நீங்க இருக்கீங்க தங்கச்சி எதிர்பார்த்துட்டு, ஒரு நல்ல பொறுப்பான முறையிலையும் ஒரு பாசமான முறையிலயும் சொல்றீங்க. தம்பி சொல்றதுனுடைய கருத்துக்களை வச்சு பார்த்தா இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, பெண்ணுங்கிறவங்க பொண்ணு மாதிரி, ஒரு மங்கைங்கிறவங்க ஒரு மலர் மாதிரி அப்படின்னு கவிஞர்கள் வர்ணிக்காத வர்ணிப்பா இந்த உலகத்துல இருக்கு பெண்களை பத்தி. எத்தனையோ ஏடுகள், எத்தனையோ கவிகள், எத்தனையோ வெண்பாக்கள், பாடல்கள், இதுல எல்லாம் பெண்கள் தானமா உச்சாணியில இருக்கீங்க. உங்களை அந்த அளவுக்கு சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலையும் ஒரு குணத்திலையும் ஒரு கம்பீரத்திலையும் பெண்கள் இருக்கீங்க. எங்க இருந்து மண்ணில இருந்து விண்ணுக்கு போயிடுறாங்க கவிஞர்கள். பொண்ணு பூமியில விளையுது, உங்களை தான் சொல்றாங்க. வானத்துல நட்சத்திரம் இருக்கு, சந்திரன் இருக்கு, எல்லாத்தையும் மதி, உங்களை தான் புகழ்றாங்க. இது மாதிரி புகழக்கூடிய அந்தஸ்திற்கு பொருத்தமான ஒரு குணவதியாகவும் பொருத்தமான ஒரு இனமாகவும் பெண்ணினத்தை அல்லாஹு தஆலா படைச்சிருக்கான். இத தம்பி சொல்றது மாதிரி பாதுகாக்கிறது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த பெற்றோர் அல்லது கணவர் அல்லது உடன்பிறப்பு, இந்த ஆண்களுடைய கடமை. அவர் குறிப்பா சொல்லும் பொழுது பெண்ணினத்தை பாதுகாப்பது ஆண் இனத்தினுடைய கையில இருக்கு. அல்லாஹு தாலாவே குர்ஆன்ல சொல்றான், அதாவது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாண்டும் லிபாசுல்லஹுன்ன. ஒரு கணவன் மனைவியை பத்தி சொல்றான் இந்த கருத்துல. இருந்தாலும் பொதுப்படைய வச்சு பார்க்கும் பொழுது ஆண்களாகிய நீங்கள் பெண்களாகிய அவர்களுக்கு ஆடையாகவும், பெண்களாகிய நீங்கள் ஆண்களாகிய அவர்களுக்கு ஆடைகளாகவும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா வர்ணிச்சு ஒரு பொருத்தத்தை சொல்றான். ஒருவருக்கொருவர் ஆடை, ஆணுக்கு பெண் ஆடை, பெண்ணுக்கு ஆண் ஆடைன்னு அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். இது ஆடைங்கிற ஒரு அர்த்தத்துல எப்படி சொன்னா அப்படின்னு கேட்டா, ஆடை என்னென்ன அம்சத்தை தருது? இப்ப ட்ரெஸ் பண்றோம், ஆடை அணிகிறோம் அப்படின்னா ஆடை அழகூட்டுது, ஆடை பாதுகாப்பு தருது, ஆடை ஒரு கம்பீரத்தை கொடுக்குது. இதே போல இந்த பெண்களுக்கு ஆண்கள் வந்து கம்பீரத்தை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுடைய குணத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தி வைக்கிறதுக்காக பாடுபடணும்.
இதுலயும் ஆடைய பத்தி சொல்லும் போது சார், ரொம்ப சிறப்பான அம்சம் என்னன்னு சொன்னா, ஆடை தருவது எதனை? மரியாதையை. இப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி மரியாதையா உடுத்திட்டு போக வேண்டி இருக்கு. ஒரு பெரிய மனிதரை பார்க்கணும்னா அதுக்கேத்த மாதிரி மரியாதையா போக வேண்டியிருக்கு. அதுலயும் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்ல போனோம்னா, ரொம்ப அவராத்த மறைச்சு போட வேண்டிய ஒரு கட்டாயமும் அதனுடைய அவசியமும் நமக்கு ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? பெண்ணுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும், தரப்பட வேண்டும், பெண் தானே அந்த மரியாதையையும் தேடிக்கொள்ள வேண்டும்.
இன்னொன்னு போன்றே பெண்ணுக்கு வந்து ஆடையின் மூலமாக பாதுகாப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அக்கா சொன்னாங்களே, அது உண்மையான கருத்து பாருங்க. ஏன்னு சொன்னா ஒரு காலகட்டங்கள் அது மாதிரி இருந்தது. ஆடைய எப்படி உடுத்தணும்னு தெரியாம எந்த ஆடையை யாரு, ஆணுடைய ஆடையை பெண்கள் உடுத்துவது, பெண்ணுடைய உடைகளை ஆண்கள் உடுத்துவது போன்ற ஒரு சம்பவங்கள் வரலாறுகள்லாம் அன்றைக்கு அந்த மாதிரி அவங்களோட நடைமுறைகள் இருந்திருக்கு.
சரி,
யாரு எப்படி மதிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் மதிக்க முடியாமலும், அந்த ஆண்கள் வந்து பெண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க போன்ற வரலாறுகள்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப மன வேதனையை தருது.
சரி,
அதுக்குத்தான் வந்து பெண்கள் மீது ஏன் நீங்க இந்த அளவு கொடுமை, ஏன் அவர்களுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு பாசம் இல்லாம நீங்க நடத்துறீங்க அப்படிங்கறத வச்சுதான் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்களும் ஆண்களை போன்று சுதந்திரமாக வாழ வேண்டும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் இல்லாமல் வாழ முடியவில்லையே, அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சான், சொர்க்கத்துல பல கனி வருக்கங்கள், பல நல்ல ஆடம்பரமான பொருள்கள்,
நீரோடைகள்
இருந்தா, எல்லா சுகங்களையும் வச்சிருந்தா, எல்லா சுகங்களும் இருந்தது, பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு, கேட்பதற்கு, உண்ணுவதற்கு மன மகிழ்ச்சிகள் இருந்தது. இருந்தாலும் எல்லா மகிழ்ச்சிகளிலும் சிறந்த மகிழ்ச்சி பெண் மூலமாக கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அன்றைக்கே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா நம்ம அவர்களுக்கு உணர்த்தி விட்டானே. காரணம் என்ன? ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் சமுதாயம் வாழ முடியாது, தனிமை என்றைக்கும் இனிமை தராது என்பதையெல்லாம் இந்த வர்க்கம் நமது இன்றைக்கு ஆண் வர்க்கம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு காலத்துல இருந்துச்சு பெண்களுக்கு வந்து மரியாதை செலுத்தாம பெண்களுக்கு பெண்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம்,
சரி,
அவைகளெல்லாம் இன்று விடுபட்டு பெண்களும் ஆண்களை போன்று சம்பாதிக்க முடியும், பெண்களும் ஆண்களை போன்று சுதந்திரமாக வாழ முடியும், பெண்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு என்பதை இந்த சமுதாயமும்
சிறப்புகள் எல்லாம் இப்ப கவனிச்சு பார்க்கும் பொழுது உண்மையான சிறப்புகள் தான், அது கொடுக்க வேண்டிய மரியாதைகள் தான், அப்படி எல்லாம் இருந்துச்சு பண்டைய காலங்கள்லயும் முந்தைய காலங்கள்லயும் இருந்ததாக சம்பவத்தின் வாயிலாக நினைச்சு சொல்றீங்க, உண்மைதான் தம்பி. ஆனா இப்ப உள்ள காலத்தை நினைச்சு பார்த்தா அல்லாஹு அக்பர், அவ்வளவு தழகில மாறி நீங்க சொல்றதுக்கு நேர் மாற்றமான முறையில பெண்களை கட்டிட்டு வந்து சில குடும்பங்கள்ல வந்து உன்ன குறையா இருக்கு, சீர் ஜாமங்கள் குறையா இருக்கு, நகை குறையா இருக்கு, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பெண்களை குடும்பப்படுத்துறதும், ஒரு தலைகீழா நின்று வேலை பார்த்தாலும் அந்த குடும்பத்துல மாமியார் நாத்தனார் அந்த பெண்களை அது குறை இது குறை, ஏன் அதை செய்யல, இதை ஏன் செய்யல, என்னுடைய துணிகள்லாம் ஏன் சேர்த்து துவைக்கல, என்னுடைய வீட்டுக்கு ஏன் சமைச்சு அனுப்பி விடல, இப்படிங்கிற ஒரு குறை. இது ஒரு பெண்ணை பத்தி என்னென்ன குறைகள்லாம் சொல்ல முடியுமோ அந்த குறைகளை எல்லாம் கற்பனை செய்து பார்த்து பார்த்து சொல்றாங்க. அதுலயும் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, இந்த பெண்கள் மீது பழி சுமத்துறதும், பெண்கள் மீது குறை கண்டுபிடிக்கிறதும், பெண்களுடைய குற்றங்குறைகளை வெளியே தூக்கிட்டு போய் செம சுமத்தி எல்லாருக்கும் பரத்துறதும் ஆண்களை விட பெண்களே தான் செய்யறாங்க. இது கோடாரி காம்பு தன்னையே வெட்டும் அப்படிங்கறது மாதிரி இந்த பெண்களே தான் இதனுடைய பழிகள்லையும் ஃபசாதுகள்லையும் ஃபித்னாக்கள்லையும் இது மாதிரி உண்டான தூசணியான பேச்சுக்கள்லையும் குறை கண்டுபிடிக்கிறதுலையும் இருக்காங்களே தவிர ஆண்களுக்கு இது ரொம்ப குறைவு. குறை இருந்தா தான் ஆண் குறை சொல்லுவானே தவிர ஒரு 90% அவனால கற்பனை செய்து குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு பெண்களினால் ஈர்க்கப்பட்ட ஒரு இனமாச்சே ஆண் இனம். அதனால அவங்க அந்த குறைகள் அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த குறைகள் கண்டுபிடிக்கிறது கூட பெண்கள் தான். இது பெண்களாலேயே தான் பெண்கள் சமுதாயம் சீரழியுது, பெண்களாலேயே தான் பெண்களுடைய கௌரவம் பாழாகுது, பெண்களாலேயே தான் பெண்களுடைய பெயர் கெட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. என்னவா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது தவறுன்னு சொல்றீங்களா?
தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல சார். அதாவது பார்க்க போனாக்கா அதை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பெண்கள் வந்து தங்களுக்கு தாங்களே மரியாதையை தேடிக்கொள்ள வேண்டும், தங்களது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தாங்களே தங்களது நற்பெயரை வந்து நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல வந்து ஆடை உடுத்தும் முறையும் பொருந்தது. அப்ப இதுல அவங்க ஆடை உடுத்துற முறைகள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டா என்ன ஆகும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜஹிலியா காலத்து போல இப்ப சில ஆடை உடுத்தும் முறைகள்லாம் மாறிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இப்படி இருக்க போகும்போது தனக்குத்தானே ஒரு இழிவை தேடிக்கொள்ளும் நிலைமை தானே இது?
அதாவது தான் தலையிலேயே தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிறது மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்றீங்க. ஒரு முழுமையான ஆடை அணிஞ்சு ஒரு தகப்பன் முன்னால நிக்கலாம், சகோதரன் முன்னால நிக்கலாம், இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் முன்னால நம்ம நல்ல தோற்றத்தோட கண்ணியத்தோட நிற்கலாம். ஆனா அறையும் குறையுமா இருக்கிற நேரத்திலையும் ஒரு ஆபாசமான ஆடையா நாகரீகம்ங்கிற பேரலையும் நம்ம அணிஞ்சுக்கிட்டு யாரு முன்னாலையும் தைரியமா நிக்க முடியாதுமா. மேலும் ஒண்ணு நினைச்சு பாருங்க, நாகரீகமான போக்குற ஆடை அணிகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை அந்த நாகரீகத்தை அந்த நாகரீக உடையில இருக்கக்கூடிய அந்த சகோதரிய ஒரு சகோதரன் ஏத்துக்கிறானா? அந்த பிள்ளைய ஒரு பெற்றோர் மதிக்கிறாங்களா? அந்த பெண்ணையே அந்த மனைவியே ஒருவனுக்கு மனைவியா இருந்தால் அந்த கணவர் ஏத்துக்கிறாரா? இந்த அளவுக்கு உண்டான ஆடைகள் போதும், இதோட வெளியாகுங்க, இதோட ஆபீஸுக்கு போகலாம் வரலாம்னு அவன் முகம் சுளிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது மாதிரி இது தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறது மாதிரி. அதே போல தனக்கு கிடைத்த கௌரவத்தை, தனக்கு இருக்கிற ஒரு மரியாதைய, தனக்கு இருக்கிற ஒரு மதிப்பை காப்பாத்திக்கிறதும் அது பெண்களுடைய கையில தான் இருக்கு. என்ன தம்பி
கருத்துக்கள் சொன்னீங்க உஸ்தா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய கருத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தும் தான். இன்றைக்கு நம்ம வந்து நடைமுறைகளை பாக்குறோம், பெண்களுடைய நடைமுறைகள் எந்த அளவுக்கு மாறி போச்சு. பெண்களா நடந்து போறது யாரு, ஒரு பெண்ணா இல்ல ஒரு ஆணாட
தெரியல, அப்படி சொல்லுங்க.
அந்த அளவுக்கு வந்து நடைமுறைகள் மாறி போய்,
நடைமுறைகள் உடைமுறைகள்
உடைமுறைகள் போய் அவங்களுடைய அது என்னன்னு தெரியல. அதாவது நாகரீகங்கிற அடிப்படையில அந்த மாதிரி செய்யறாங்க. தாங்கள் சொன்னது போன்று நாகரீகம்னா எது நாகரீகம் என்ற அது தெரியாம செய்யறாங்க. அதாவது எப்படி உடை உடுத்தணும் மார்க்க சொல்லுதோ அதை விட்டுட்டு மாறி போய் இன்னைக்கு நாடுகளும் கலாச்சாரங்களும் எதை உடுத்தும்படி அது வலியுறுத்தி அதை செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கா, அதுதான் நாகரீகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வல்ல சமுதாயமும் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளும் இறை வழிபாடும் எப்படி உடுத்த வேண்டும், எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுதான் நாகரிகம் இருக்கிறது. அந்த நாகரிகத்தை விட்டுட்டு இதை இதையெல்லாம் நமது நாகரிகம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டு போறது இருக்கு. அதுல வந்து அநாகரிகம், அநாகரிகத்தை போதும் நம்ம அநாகரிகத்தை பூரா இன்னைக்கு நம்ம கையாண்டுகிட்டு இருக்கிறோம். அதுலதான் நிறைய தவறுகள் ஏற்படுது, பெண்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க, பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க.
தம்பி சொன்னாங்கம்மா ஆனா பின்னான்னு தெரியலன்னு, உண்மைதான். அதாவது ஒரு உருவம் முன்னால போய்கிட்டு இருக்கு, சில்வார் மாட்டி முடி தொங்க விட்டு காதுல கடுக்கன் மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையிலேயே நினைக்கிறோம் இது ஒரு பெண்ணு போறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உற்சாகமா போயிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி நம்ம போய் பார்க்கும் பொழுது திரும்பி பார்த்தா அது ஒரு ஆணா இருக்கு. ஆணுக்கு அவ்வளவு நீளமான முடி, அவ்வளவு உடைகள், இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைகள்ல இருக்கு. பெண்களும் அதே போல ஒரு கோலத்துல இருக்காங்க. முகத்தை பார்த்துதான் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியதை தவிர, முந்தைய காலத்துல இருந்த ஒரு மரியாதையான காலத்துல இருந்தது மாதிரி ஆடைய வச்சோ நடைய வச்சோ அவங்களுடைய உடைய வச்சோ ஆனா பெண்ணாட்டு நிர்ணயிக்க முடியலையம்மா.
இது மட்டும் இல்ல சார், இந்த ஆபாச உடைகள் மிகுந்து போச்சே, இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இல்லையா சார். அதாவது குறைந்து கொண்டே போகுது இப்ப அண்மை காலமாக பெண்களின் உடை. இது ஒரு பெருமையாகவும் ஒரு முன்னேற்றமாகவும் நினைக்கிறாங்க சில பெண்கள். ஆனா இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப அருவறுப்பையும் ஏற்படுத்துது சிந்திச்சு பார்த்தோம்னா.
அவங்களுடைய சிந்தனைகள்லாம் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
சொல்றீங்க?
என்னன்னு தெரியல, அதான் காலத்தால கவரப்பட்டு நடக்கிறாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி அது நிச்சயமாக மரியாதையை தேடித்தர போறதில்ல. காலப்போ அதான் காலம் செல்ல செல்ல அந்த மரியாதைகள் குறையக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். ஆணுக்கு பெண் வந்து மரியாதைகள் குறையக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டுரும். ஆடை வந்து அதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்க நாம அனுமதிக்க கூடாது இல்லையா?
சரி, அதாவது நம்மளே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய நினைவு வருது. உண்மையான நினைவு தாமா, நம்மளே இதை அனுமதிச்சு நம்மளே இதை அணிஞ்சுக்கிட்டு நம்மளே ஒரு அவமரியாதையை தேடிக்கிட்டு இருக்கிறத விட நாமே நம்ம திருத்தி நாமே நம்மளுக்கு ஒரு முழு ஆடை அணிஞ்சு நாமே ஒரு நாகரிகமான உண்மையான நாகரிக ஆடைகள் அணிஞ்சு உண்மையான நாகரிக பெண்ணா உண்மையான புரட்சி பெண்ணா உண்மையான கௌரவ பெண்ணா வாழ்ந்தா குடும்பத்துக்கும் அழகு நாட்டுக்கும் அழகு வீட்டுக்கும் அழகு. இப்படிப்பட்ட அழகான ஆடைகளை அணிஞ்சு அழகான ஒரு கௌரவத்தோட வாழ்றதுக்கு நீங்களும் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய தோழிகள் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. உண்மையான மரியாதையோட ஒரு பெண்ணுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு நிலைமை ஒரு பெண்ணாலதான் ஏற்பட முடியும். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அந்த பெண்ணினுடைய நடத்தையினாலதான் இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சு நீங்க செயல்படுங்கம்மா. மறு விஷயங்களை இன்ஷால்லா நாம வரும்போது பேசிக்கிறோம். நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உஸ்தாத்
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க தம்பி, தம்பி குரல் மாதிரி இருக்கே.
ஆமா, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தா நோன்பு மாசம் நெருங்குறதுனால மதரசாவுக்கு வந்துட்டு
ஒரு
நல்ல சந்தோஷமான நினைப்போடதான் வந்திருக்கீங்க. வாங்க தங்கச்சி வாங்க.
ஆமா சார், இங்க மதரசாவில ஏதோ ஏற்பாடுகள் நடக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு.
ஆமாமா, அதாவது ஷாபானுடைய மாதம் முடிய போகுது. ரமலானுடைய மாதம் நம்மளுடைய நெருங்கி வந்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்துல எப்படி ஒரு புது மாப்பிள்ளைய வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வீட்டை அலங்கரிச்சு வச்சிருப்போமோ அது போல ரமலான வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு மதரசாக்களையும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் ஒவ்வொரு சூறாக்களையும் அலங்கரிச்சு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்ப நம்ம மதரசாவையும் ஒரு சிறப்பான முறையில ஒரு அலங்காரமா விளக்குகள்லாம் கொஞ்சம் அதிகமா ஆக்கி ஜனங்களுக்கு தொழுகிறதுக்கு உண்டான திக்ரு மஜ்லிஸு மற்ற உபதேசங்கள் பயான்கள் சிக்ரு ஃபிக்ருகள்லாம் அதிகமா நடக்கும்ல, இதுல இபாதத்துகள்லாம் அதிகமான முறையில ஜனங்கள் செய்வாங்க. அதிகமான நேரத்தை இதுக்காக ஒதுக்கிக்குவாங்க. அதனால நம்மளும் அந்தந்த ஸ்தாபனங்களை அந்தந்த இடங்களை சரியான முறையில பாதுகாப்பாகவும் வைக்கணும், ஜனங்கள் இருக்கிறதுக்கு வசதியாகவும் வைக்கணும், அவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையும் அதை தயார் பண்ணிக்கிறேன். அந்த தயாரிப்புல நான் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில நோன்பு வரப்போகுது.
ஆமா ஆமா,
அந்த நோன்புனுடைய வணக்கங்கள் அமல்கள்லாம் வந்து எல்லா நேரமும் செய்ய போறது இல்ல, சில நேரங்கள்ல தானே செய்ய போறோம். அதாவது பகல்ல நோன்பு இருக்கிறது.
ஆமா,
அதாவது பகல்ல நோன்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் ஏற குறைய. அதாவது சுபுவுக்கு முந்தி நம்ம நோன்பு ஆரம்பிக்குது, அதுல இருந்து மகரிபு
வரை
நம்ம இருக்கிறோம். அது ஒரு சில மணி நேரங்கள். அப்புறம் வந்து பகல் முச்சோடு நோன்பு இருந்துட்டு இரவு நேரங்கள்ல வந்து தராவிக தொழுகிறது. தாங்கள் சொன்னது போன்ற உஸ்தாத், எத்தனையோ மாதங்கள் இருக்கு. 11 மாதம் 12 மாதங்கள் வருடத்தில் இருக்கு. இந்த 12 மாதங்களில் 11 மாதங்கள் வந்து நம்மளால் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து திங்கக்கிழமை நோன்பு வியாழக்கிழமை நோன்பு சொல்லிட்டு வைப்போம்.
அது சொன்னதான
நோன்புகள்
அதிகமான வணக்கவாளிகள்
நேர்ச்சியான நோன்புகள் இவைகளை வைப்போம். இப்படி அது ஒரு ஒரு வகையான அமல்ல சேர்ந்து போயிருது. ஆனா ரமலான் 30 நாளைக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது.
ஆமா,
இந்த நோன்பு
விருப்பத்துக்கோ வெறுப்புக்கோ வசதி வாய்ப்புகளுக்கோ எந்த காரணங்களுக்கோ வேலை இல்ல.
வேலை இல்ல,
கட்டாயமான முறையில அவசியம் வச்சே ஆகணும்.
வச்சே ஆகணும்.
ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண் பெண் அனைவரும் பருவம் அடைஞ்சவங்க இதை கட்டாயம் வைக்கிறது கடமை. கடமை உணர்வோடு
ஆண்டு முழுவதும் பல வகையான உணவுகளை சாப்பிட்டு பல வகையான சுதந்திரமா இருந்த மாதிரி இருந்துட்டு
மத்தியமாக
இருக்க வேண்டிய காலகட்டமா.
அப்படி சொல்லுங்க.
இன்னும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க, அதாவது ரஜப மாதத்திலே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி ஹாதிஹி ரஜப வ ஷஅபான, இந்த ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்யி, ஷஅபான் மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்யி, வ பல்லிகனா ரமலான, அதாவது ரமலானை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டு
இருக்காங்க.
அதாவது ரஜபுலேயே வந்து ரமலானுடைய
வருகையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து இருக்காங்க.
ரொம்ப
அப்பவே
பயிற்சியோடையும் பக்தியோடையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஏன்னா அது வணக்கங்கள் அதிகமாக செய்கின்ற மாதம் அல்லவா? நிறைய வணக்கங்களும் நிறைய வாரி வழங்கக்கூடிய தர்மங்கள் செய்யக்கூடியதும்
வணக்கங்கள் மட்டும் இல்ல தம்பி, அதுல
உண்மைதான்.
நம்ம வணங்கக்கூடிய வணக்கங்கள்ல அதிகமான கூலி கிடைக்கக்கூடிய மாதம் அது. ரமலான்ல வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அதிகமான வணக்கங்கள் தராதிக தொழுகையெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு ஹதீஸ் இருக்கு பாருங்க. ரமலான்ல செய்யக்கூடிய நஃபீலான வணக்கத்துக்கு ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கறான். ஒரு ஃபர்ல் தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு நஃபீலுக்கு கொடுக்கறான். அப்படின்னா ஃபர்லுக்கு 70 மடங்கு நன்மை கொடுக்கறானா? இது வணக்கத்துக்கும் அப்படிதான், சிக்கருக்கும் அப்படிதான், களிமாவுக்கும் அப்படிதான், தான தர்மங்களுக்கும் அப்படிதான்.
ஆமா சார், அப்படி இருக்கும் போதே இந்த வாய்ப்பை வந்து நிறுவ விடுறது ரொம்ப
நல்லா.
இந்த நஷ்டத்தை நம்ம தேடிக்கிறாம லாபத்தை தான் நம்ம அதிகரிச்சுக்கிறோம்.
ஆமா ஆமா ஆமா.
அந்த மகிழ்ச்சியான ஒரு மாதம் சொல்லிட்டு நீங்க அந்த அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆமா
அப்படிதானே. அப்ப வந்து பள்ளிவாசலுக்கள் அலங்கரிக்கப்பட்டு, மதரசாக்கள் அலங்கரிக்கப்பட்டு, மற்ற வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டு அந்த மாதத்தை வரவேற்று அந்த மாதம் முழுவதும் கண்ணியம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதாவது வணக்கத்தின் மூலமாகவும் நல்ல அமல்களின் செய்வதன் மூலமாகவும் அந்த மாதம் வந்து சிறப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி தாங்கள் ஏற்பாடு செய்வது போன்று தெரிகிறது.
அதாவது தம்பி, இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஒரு மாநாடோ ஒரு மஜ்லிஸோ நடத்துறதுக்கு ஒரு தேதியை குறிச்சு ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவையான ஜாமான்களை பூரா அதை வரக்கூடிய வரக்கூடியவர்களுக்கு வசதிகளை பூரா செய்து கொடுக்கறது அந்த நிகழ்ச்சியை நடத்துறவர்களுடைய கடமையாச்சு அல்லவா? அது போல ரமலான் நம்மை தேடி வருது. ரமலான் நம்மை தேடி வரும் பொழுது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, ரமலான் ஒரு விருந்தாளி. அதை நீங்க எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில நடத்துறீங்களோ அது உங்களை பற்றி இறைவன் இடத்துல அந்த அளவுக்கு போய் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, போட்டிருக்காங்க இத்தனை தேதி வர்றேன், என்ன கிழமை வர்றேன் அப்படின்னா 2 நாளைக்கு முந்தையே அவங்களுக்கு நல்ல முறையில சமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான தேவையான உணவு பொருள்களை வாங்கி வைக்கிறோம், பால்டின்களை வாங்கி வச்சுக்கிறோம், அவங்களுக்கு தேவையான இறைச்சி மீன் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன அவங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கிறோமோ அந்த தேவையான உணவுகளை போற நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்களை வரவேற்கிறதுக்கு சந்தோஷமான முறையில தயாராகிக்கிறோம். நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு கூட குழந்தைகளுக்கு கூட என்ன சொல்றோம், மாமா வர்றாங்க, அண்ணன் குடும்பம் வர்றாங்க, அதனால அவங்க வர்ற நேரத்துல ரொம்ப கண்ணியமா அவங்கள்ட்ட நடந்துக்கிறணும், அவங்கள்ட்ட சந்தோஷமா பேசணும், அவங்க வரும்போது சலாம் சொல்லி வரவேற்கணும், அவங்களுக்கு சலாம் கொடுக்கணும், கை கொடுக்கணும். இப்படி வரவேற்று அவங்க போற வரைக்கும் கண்ணியமான முறையில அவங்கள்ட்ட எந்த சச்சரவும் வச்சுக்கிற கூடாது, எந்த சில்மிஷம் பண்ணிக்கிற கூடாது, கண்ணியமான முறையில இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களையும் நம்ம தயார்படுத்துறோம். பெரியவர்கள் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை போற ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளுக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்கிறாம அந்த அந்த நண்பர்கள் அந்த உறவினர்கள் அவர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு முன்னால ஒரு சந்தோஷமான முகத்தோற்றத்துடனும் ஒரு சந்தோஷமான சம்பாஷணையுடனும் ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தையுடனும் அவர்களோடையே சுத்தி 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 பழகி அவங்க எங்க போனாலும் நம்மளும் கூட போய் நம்ம எங்க போனாலும் அவங்களையும் கூட கூட்டிட்டு போய் கண்ணியமான முறையில சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறோம். இப்படி செஞ்சாதான் அந்த விருந்தாளிய முழுமையான முறையில கண்ணிய செஞ்சோன்னு அர்த்தம். இதே போலதான் ரமலான கண்ணியமான முறையில வரவேற்று நாமும் நம்ம குடும்பமும் குழந்தைகளும் அதை நல்ல முறையில அனுபவிச்சு அதனுடைய நன்மைகளை பூரா அடைஞ்சு சந்தோஷமா அதை வழி அனுப்பி வைக்கணும். அதுக்குத்தான் இந்த தயாரிப்புகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா.
இப்ப வந்து நீங்க சொன்னபடி உஸ்தா, நம்ம வந்து எல்லா மாதங்களிலையும் வந்து இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்வது இல்லை.
ஆமா,
குறிப்பிட்ட சில மாதங்கள்ல தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளுக்கு அந்த அமல்களை செய்வதற்கென்று சில மாதங்களையும் சில நேரங்களையும் ஒதுக்கி தந்திருக்கிறான்.
ஆமா,
உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு நாளைக்கு நீங்க எல்லா நேரமும் தொழுதுகிட்டே இருங்கன்னு சொல்லல, ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட சில நேரங்கள்ல தான் நம்ம தொழுகிறோம்.
ஆமா,
கடமையாக்கப்பட்ட
அனைத்து குறிப்பிடப்பட்ட வக்தில தானே இருக்கு.
அதாவது நேரம் எப்பொழுது பாங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அப்பொழுது நம்ம வந்து தொழுகைக்கு போறோம். அப்ப ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகுவது எப்படி நேரங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ, எப்படி வந்து வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ, விசேஷமான தொழுகை அது வந்து 7 மிஸ்கின்களுக்கு அன்று பிறநாளான தொழுகை என்று புகழப்பட்டு கூறப்பட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி தான் வருடத்திலே ஒரு மாதம் ஒரு ரமலான் மாதம் சங்கைக்குரிய மாதம் என்று நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதத்தை நம்ம அதை வரவேற்று நீங்க தாங்க சொன்னது போன்று அதை மரியாதை செய்யப்படுத்த வேண்டும். அதை மரியாதை செய்யணும். அந்த பகல் அதான் எப்படி மரியாதை செய்யணும், நண்பர்களோட நண்பர்களை தாங்கள் சொன்னது போன்ற நண்பர்களை எப்படி மரியாதை செய்யணுமோ, உறவினர்களை மரியாதை செய்ய எப்படி செய்யணுமோ, சொந்தக்காரர்களை எப்படி மரியாதை செய்யணுமோ அது மாதிரி அதை விட பன்மடங்காக இந்த மாதத்திற்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும்.
ஆமா, ஏன்னா நீங்க சொல்ற கருத்து ஒரு நல்ல கருத்து தான் தம்பி. ஏன்னா எல்லா நண்பர்களும் எல்லா உறவினர்களும் நம்மளோட பல நாட்கள் இருப்பதில்லை. சிலவங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளோட இருந்துட்டு போயிடுறாங்க. சிலவங்க ஒரு நாள் இரண்டு நாள் இருந்துட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய பாசத்துக்கும் நம்ம காட்டுற அன்புக்கும் நம்ம காட்டுற பரிவினைக்கும் தகுந்த மாதிரி அவங்க இருந்துட்டு போறாங்க. இதே போலதான் நீங்க சொன்னீங்கல்ல, ஜும்மா தொழுக இது வாரத்துல ஒரு நாள் வருது, ஒரு வக்தோட போயிருது. சில விசேஷ அமல்கள் வருது, சில விசேஷ இரவுகள் வருது, ஒரு இரவோட போயிருது. ஆனா இந்த ரமலான் இருக்கு, ஆஹா அல்ஹம்துலில்லா, இதனுடைய சிறப்பை கவனிக்கும் போது ஒரு மாதம் நம்மளோட இருக்கு. இரவும் பகலும் ஒரு மாசம், ஒரு மாதம் முழுக்க இருக்கும் பொழுது அது நம்ம நம்ம மேல எவ்வளவு பாசத்தோட வந்திருக்கு, நம்ம அதை எவ்வளவு பாசத்தோட கொண்டாடணும், அதனுடைய அமல்களை எவ்வளவு சோட சொத்தம் இல்லாம பரிபூர்ணமான முறையில ஒரு நஃபீலான வணக்கத்தை கூட எப்படி சிறப்பா செய்யணும், இதையெல்லாம் செய்யணும். இந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தி அத உரிமையான முறையில நம்ம பயன்படுத்தி அனுபவம்.
இப்ப நீங்க வந்து சொன்னது படி பார்க்கும் போது மதரசாக்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அதை சிறப்பிக்கிறாங்க. வீடுகள்ல அதை எப்படி வரவேற்கலாம் சார்?
வீடுகள்ல நான் தான் நான் சொன்னேன், வீடுகள்ல வந்து நம்ம குழந்தைகளை முதல்ல தயார் பண்ணிக்கிறோம். தொழுகணும், ஐந்து நேரமும் தொழுகணும். ஆண் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளை அதனுடைய வணக்க ஸ்தலங்கள் இருந்ததுன்னா தொழுகைக்கு அனுப்புறதுக்குனா சூறா பக்கத்துல இருந்துச்சுன்னா மசீதிகள் இருந்துச்சுன்னா அனுப்பி தொழுக வைக்கணும். நம்மளும் போய் தொழுகணும். நம்மளுக்கு அப்படி ஜமாத்து தொழுகை தவறி கூட நேரத்துல அந்த பிள்ளைகளை சும்மா பொடுபோக விட்டுறக்கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, தூர தொழுகை முடிஞ்சிருச்சு, முசல்லா விரிச்சு வீட்டுல தொழுகை அறையில தொழுங்க அப்படின்னு அந்த தொழுகை நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு பழகப்படுத்தணும்.
அதுலயும் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பொருத்தமான நேரமா இருக்கு.
பொருத்தமான மாதமா நீங்க சொன்னது மாதிரி இத்தனை மாதமா ஓதாத குர்ஆன் கூட இந்த ரமலான்ல குழந்தைகளை எடுத்து ஓத வச்சு பழக்கணும். நம்மளும் பெரியவங்களும் ஓதணும், நம்மளும் அவங்க முன்னால ஓதி நான் இந்த சூறா ஓதுற நீங்களும் ஓதுங்க அப்படின்னு பழக்கம் காட்டணும். ஒன்னாம் ஜூசுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜூசுவோ அரை ஜூசுவோ ஓதுங்க, அல்லது காலையில அரை ஜூஸ் ஓதுங்க, இரவு அரை ஜூஸ் ஓதுங்க. ஒரு நாளைக்கு இப்படி ஓதுனா ரமலான் 30 ஜூஸுவையும் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறலாம் அப்படிங்கிற. சரி, அது ஓதிட்டு இன்னும் நம்மளுக்கு பாக்கி நேரம் இருக்கு, இன்னும் தனியா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நூல்களை, மார்க்க சம்பந்தப்பட்ட நூல்களை, அறிவார்த்தமான நூல்களை, நீதி கதைகளை, சஹாபாக்கள் வரலாறுகளை, அமலியத்தான புக்குகளை இதை எடுத்து நம்ம படிச்சுக்கிறோம். ஏன்னா மற்ற நாள்கள்ல நேரம் இல்லை இல்லம்மா, வேலைக்கு போறதும் வீட்டு வேலையை கவனிக்கிறதும் கணவருக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறீங்க, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பண்ணி விட செய்யறீங்க, இப்படியும் நாள் போறா போயிருது. ஆனா இதுல குறிப்பா ஒதுக்கி வச்சு நம்ம செய்ய முடியும்.
அதுலயும் இந்த நேரத்துல நம்ம வந்து தேவையில்லாத ஈடுபாடுகளை தவிர்த்துக்கலாம். அதே சமயத்துல இப்பவே சில பெருநாள் சில ஏற்பாடுகள்ல இறங்கி செய்ய ஆரம்பிப்பாங்க, வீண் வரையங்கள்ல இதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. நோன்பின் நன்மையை அதுக்கு எடுத்துருது.
நோன்பினுடைய தென்றல் வீசுகிறதுக்குள்ள பெருநாளுடைய காற்று வீசுறதுன்னு சொல்றீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க?
ஒண்ணு அதாவது அத்த அக்கா சொல்றது போன்று பெருநாள் வருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு முன்பதாகவே நோன்பை நாம் வந்து வரவேற்க வேண்டும்.
ஆமா,
தாங்கள் வந்து நான் கேட்டதுக்கு முந்தைய நீங்க என்ன சொன்னீங்க, நான் அதுக்குண்டான வரவேற்புண்டான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு.
ஆமா ஆமா,
இதுல இன்னும் ஒரு கருத்து எப்படின்னு சொன்னா,
சொல்லுங்க,
இந்த தொழுகைக்கு எப்படி குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் சொன்னீங்களோ, நோன்பு பிடிக்கும்படியும் அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட தொழுகைக்கு நீங்க அவர்களை 7 வயதுலேயே அவர்களுக்கு ஏவுங்கள், 10 வயதுல அவர்களை வந்து அடித்து போச்சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 7 வயதுல இருந்து இந்த 10 வயதுக்குள்ள நோன்புடைய பழக்க வழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும்.
நிச்சயமா,
ஏன்னா அவர்கள் வந்து சின்ன வயதுதான். அந்த சின்ன வயதுல அந்த பழக்கம் வந்து விட்டால் அந்த பழக்கம் வந்து அவர்களுடைய காலமுச்சோடும் அது நீடித்து நிற்கும் அல்லவா?
ஆமா,
அதாவது அந்த அதனுடைய நன்மைகள் பெற்றோர்களுக்கு
கிடைக்கும்
அவர்களுக்கும் கிடைக்கும். அப்ப இந்த பழக்க வழக்கம் வந்து விட்டால் அவர்களுக்கு அந்த நோன்பினுடைய விளக்கங்களும் நோன்பினுடைய மகிமையும் தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆகவே சிந்தனை சொன்னீங்க தம்பி, அதாவது இப்ப சொன்னீங்களே பிள்ளைகள் வந்து அந்த அமல்களை செய்யும் பொழுது பெற்றோர்களுக்கு அதனுடைய நன்மை
கிடைக்கும்.
மார்க்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு தத்துவமான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது பிள்ளைகள் மட்டுமில்ல, நமது நண்பர்களோ உறவு குடும்பங்களோ இவங்களை வந்து ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கன்னு நம்ம சொன்னா அந்த நன்மை அவங்க செஞ்சாங்கன்னா தொழுகையோ வணக்கமோ தர்மமோ பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியோ இதை செஞ்சாங்கன்னா அந்த நன்மைய நம்ம செஞ்சது மாதிரி நமக்கும் ஒரு பங்கு நன்மை கிடைக்கும்.
கண்டிப்பா,
ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல இருந்து 1000 எரிகிற ஒரு விளக்குல இருந்து 1000 எரியாத விளக்குகள் அதுல இருந்து எடுத்து எடுத்து ஜோதிய அந்த ஒளியை பொருத்திட்டு போனோம்னா அதுல எதுவும் குறையுமா? குறையாது. 1000 விளக்கு, 1000 திரிகளையும் 1000 விளக்குகளையும் அதுல இருந்து நம்ம தீபத்தை ஏத்த முடியுமே தவிர அத அணைஞ்சு போகாது. அதே போலதான் அந்த மனிதர் செய்யக்கூடிய நன்மை அவருக்கும் இருக்கு, அதே போல நன்மை நம்மளுக்கும் இருக்குல்ல.
கண்டிப்பா இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து குழந்தைகளுக்கு அந்த பழக்க வழக்கத்தை நம்ம இப்பவே சொல்லணும். அதாவது எப்படி வியாபாரத்துக்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்கற மாதிரி, படிப்பதற்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்கற மாதிரி, நல்ல அமல்களை செய்வதற்கு உண்டான பயிற்சிகளையும் அந்த சிறு வயதிலேயே நாம அவர்களுக்கு கொடுத்து விட்டா, பிறகு அதாவது பழமொழி சொல்லுவார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்ப இப்பவே வளர்ச்சிடணும் அவங்களை. அமல்களை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளுக்கு, வாய்ப்புகளின் பக்கம் அவர்களை வளைத்து கொண்டு வர வேண்டும். இப்பொழுது வந்து நம்ம நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டோம், நம்ம வந்து நோன்புக்குண்டான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் புறப்பட்டு போயிட்டு வர்றோம்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.